إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال الله سبحانه وتعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وسفدت الشياطين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم سروا புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்துல் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரிடமும் மிக முக்கியமான உயர்ந்த ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு அருட்கொடையை வழங்கியிருக்கிறார். அந்த நியமத்திலிருந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய யாருமே காலியானவர்களாக இல்லை. அந்த நியமத் எங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அந்த நியமத் எப்படிப்பட்டது என்றால், விலை மதிப்பீடு செய்ய முடியாத, முடிந்ததை திரும்பவும் அடைந்து கொள்ள முடியாத, இன்னும் எவ்வளவு எஞ்சி இருக்கிறது என்று தெரியாத அப்படிப்பட்ட நியமத்தான் அது. அதுதான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலமும் நேரம். மிகவும் உயர்ந்த நியமத் எல்லோரிடமும் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்று எங்களில் யாருக்கும் தெரியாது. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காலம் நேரம் என்பது இதனுடைய உண்மையான பெருமதி விளங்கும் கபருக்கு சென்றதன் பின்னா. இந்த ஒவ்வொரு வினாடியுடைய பெருமதியையும் மனிதன் உணர்ந்து கண்ணீர் வடிப்பான், கை சேதப்படுவான், கவலைப்படுவான் கபருக்கு சென்றதன் பின்னா. எங்களிடத்திலே உள்ள இந்த ஒவ்வொரு நேரத்தின் பெருமதியையும் கபூரிலே மையவாடியிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நாட்களும் நல்ல காலங்களும் சிறந்த இரவுகளும் வரும் பொழுது அவர்களுக்குத்தான் அதனுடைய உண்மையான பெருமதி விளங்குகிறது. அல்லாஹ் இடத்திலே கெஞ்சி கதறி கேட்கிறார்கள். ஒன்றைத்தான் எல்லோரும் கேட்பார்கள், உலகத்திலே வழங்கப்பட்ட நேரத்தின் ஒரு பகுதியை திரும்பவும் தான். கயாமத்துடைய நாளிலே உலகத்தில் எந்த தரத்தில் வாழ்ந்தவர்களும் அல்லாஹ்விடத்திலே வேண்டுவது இந்த நேரத்தை மட்டும்தான். பெரிய பட்டதாரியாக இருந்திருக்கலாம், நிறைய காணி பூமிகளுடைய சொந்தக்காரனாக வாழ்ந்திருக்கலாம், ஆனாலும் கயாமத்துடைய நாளிலே விட்டு வந்த அந்த சொத்தை எனக்குத்தான், அதில் ஒரு பகுதியை வழங்கிவிடு என்று பட்டம் பதவியையோ சொத்து செல்வங்களையோ எதனையும் கேட்க மாட்டான். எல்லோரும் அல்லாஹ் விடத்திலே கேட்பது கியாமத்திலே சென்றதன் பின்னால், யா அல்லாஹ், உலகத்திலே வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் கொஞ்சத்தை திரும்ப உண்டா, அதற்காக வேண்டி இரத்த கண்ணீரும் வடிப்பார். நேரம் அந்த அளவுக்கு பெருமதியா. அல்லாஹும் அந்த எல்லோரையும் பார்த்து திரும்பவும் கேட்பான், அவலம் உபதேசம் பெறுவதற்கு திருந்துவதற்கு நீ நல்ல மனிதனாக மாறுவதற்கு நல்ல நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு உனக்கு போதிய அளவு கால நேரங்களை நாம் வழங்கவில்லையா? உலகத்திலே பெருமதி விளங்கவில்லை. ரமலானுடைய காலமும் ஏனைய காலமும் அவரிடத்திலே சமமாக இருந்தது. நல்ல இரவுகள் கூலி நிறைய வழங்கப்படுவதாக வாக்களிக்கப்பட்ட இரவுகள் எல்லாம் அவருக்கு ஒரு கணக்கும் இல்லாமல் இருந்தது. தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது அவர் இன்பமாக தூங்கக்கூடிய நேரமாக உலகத்திலே ஆக்கி வைத்திருந்தார். குர்ஆன் ஓதுவதற்கு அவரிடத்திலே நேரம் இருக்கவில்லை. ஏன்? 100 ரூபா லாபத்துக்கு பருவான தொழுகையை மண்ணாக்குவதிலே அவர் எந்த கவலையும் கொள்ளக்கூடியவராக இருக்கவில்லை. அதுவும் அவனுக்கு சாதாரணமாகத்தான் தெரிந்தது. கியாமத்திலே மன்றாடுவான், கியாமத்திலே கெஞ்சுவான், அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், ஒன்றும் வேண்டாம், நேரத்தை எனக்கு வழங்கிவிடு. அல்லாஹ்வும் அவனை பார்த்து சொல்லுவான், நாய்களே ஓடிவிடுங்கள், யாரும் என்னுடன் பேசக்கூடாது. காலம் அந்த அளவுக்கு பெருமதியா, நேரம் அந்த அளவுக்கு பெருமதியா. எவ்வளவு இன்னும் கிடைக்க போகிறது யாருக்கும் தெரியும். உதாரணத்திற்கு ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். 3 நாள் தேவையான அளவு பணத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். ஒரு 25,000 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு. 2 நாள் கழிந்து விட்டதே கையிலே உள்ள பணத்தை பார்க்கிறார், 20,000 ரூபாய் முடிந்திருக்கிறது. இப்பொழுது யோசிக்கிறார், இன்னும் 1 நாளை கடத்த வேண்டும், 3 நேரம் குறைந்தது சாப்பிட வேண்டும், 2 நேரம் குறைந்தது டீ குடிக்க வேண்டும், இன்னும் அத்தியாவசியமான செலவுகள் எல்லாம் இருக்கிறது, வீடு வரையிலே போய் சேர வேண்டும், கையிலே எஞ்சி இருப்பது 5,000 ரூபாய். அறிவால் எப்படி நடந்து கொள்ளும்? அவசியம் இல்லாதவைகளிலெல்லாம் இப்பொழுது பணத்தை செலவழிப்பாரா? எது அவருக்கு அவசியம் இல்லையோ தேவையற்றதோ அப்படியானவைகளையெல்லாம் வாங்கி குவிப்பாரா? இல்லை. அவர் ஒரு அறிவாளியாக இருந்தால், புத்திசாலியாக இருந்தால், சூர சிந்தனை உடையவராக இருந்தால் அவர் அந்த ஒவ்வொரு ரூபாவையும் கணக்கு பார்த்து செலவழிப்பார். ஏன்? 5,000 ரூபாய் தான் இருக்கிறது, 1 நாளைக்குள்ள இவ்வளவு வேலையையும் செய்ய வேண்டும், வீடு வரையிலே போய் சேரவும் வேண்டும். கணக்கு பார்த்து செலவழிப்பார், பயந்து பயந்து செலவழிப்பார், முடிந்து விடுமோ என்ற அச்சத்துடன் செலவழிப்பார். பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் அதே நேரத்திலே அதனை கண்ட கண்டவாறு இந்த நிலையிலே ஒருவர் செலவழித்தால் எல்லோரும் அவன் மடையன் என்று முடிவு செய்து விடுவார்கள். பணம் எவ்வளவு எஞ்சி இருக்கிறது என்பது தெரியும். முடிந்தால் கூட ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்ற ஆதரவும் இருக்கும். ஆனால் நேரம், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய யாருக்காவது சொல்ல முடியுமா, இன்னும் எனக்கு குறைந்தது ஒரு வருடம் வாழலாம் எனக்கு உறுதி இருக்கிறது, யாருக்காவது சொல்ல முடியுமா? இவ்வளவு நேரம் உலகத்திலே கழித்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க போகிறேன் யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது அறிவித்துக் கொடுக்கவில்லை, அறிவித்து கொடுக்கப்படவில்லை. சொன்னார்கள், ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கிடையிலே இந்த நேரம் முடிந்து விடலாம், நிச்சயமற்ற வாழ்க்கை. ஆனால் இன்று உலகத்திலே எல்லா மட்டத்தில் உள்ளவர்களினாலும் வீணாக்கப்படக்கூடிய இவ்வளவு பெருமதியான ஒரு நியமத்து இருக்கும் என்றால் அது நேரம்தான். சில நேரங்களிலே கதைப்பதற்கென்று உட்கார்ந்து விட்டால் பல மணி நேரங்கள் அறுத்தமில்லாமல் செலவழிப்பார். அந்த நேரம் கழிந்து கொண்டிருக்கும். பணம் செலவழிப்பதிலே எவ்வளவு கவனம் இருக்கிறதோ அதில் நாளில் ஒரு பகுதியாவது சில நேரங்கள் நேரத்தை செலவழிப்பதில் மனிதன் கவனிப்பதில். அந்த பணத்தை ஒரு சாமன் மிகவும் பெருமதியான ஒரு பொருள் குறைந்த விலையிலே கிடைத்திருக்கிறது என்றால் உடனடியாக அதனை வாங்கிக் கொள்ளுவார். ஏன், இது எந்த நேரமும் கிடைக்குமோ தெரியாது. பெருமதியான பொருள் குறைந்த விலையிலே கிடைத்திருக்கிறது, உடனடியாக அடைந்து கொள்வோம். அந்த நேரத்தில் அவருக்கு அவசியம் இருக்க மாட்டாது. நல்ல ஒரு போன் கிடைத்திருக்கிறது, நல்ல ஒரு பைக் கிடைத்திருக்கிறது, நல்ல ஒரு வாகனம் குறைந்த விலையிலே அவசரமாக விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு செல்ல போகிறாராம், அங்கிங்கு கடன் கேட்காவது வாங்கிக் கொள்வார். ஏன், தவறினால் அடைய முடியாது. ஆனால் நேரம் என்று வரும்பொழுது ரமலானுடைய காலம் வருகிறது, ஒரு மாதம் அடைந்து கொள்வோமே, நேரத்தை குறுகிய நேரத்திலே நிறைய லாபங்களை அடையலாம் என்றால் அதில் யோசிக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. ஏனைய காலங்களிலே ஒரு பருள் 70 பருள் தொழுவதற்கு பெரிய ஒரு நேரம் கொடுக்க வேண்டி வரும். ஒரு பருள் தொழுகையை தொழுவதே சிரமம் பாரம். ஒரு பருளை, ஒரு உஹருடைய தொழுகையை 70 முறை திரும்ப 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 தொழுவதாக இருந்தால் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் ரமலானை வழங்கி தரப்போகிறான். ஒரு முறை பருளுடைய தொழுகைக்கு நேரம் கொடுத்தால் 70 முறை பருளான தொழுகைக்கு தொழுத நேரத்திலே அந்த கூலியை வழங்குகிறேன். எத்தனை பேருக்கு பெருமதி விளங்குகிறது? 10,000 ரூபாவுடைய பொருள் 2,500 ரூபாவுக்கும் 5,000 கிடைப்பதாக இருந்தால் கடனுக்கும் அதனை வாங்க தயார், தவறிவிடுமோ என்ற அச்சத்திலே, திரும்பவும் இப்படி ஒரு லாபமாக பொருள் கிடைக்குமோ தெரியாது என்ற அந்த அச்சத்திலும் ஆர்வத்திலும் ஏன் நேரத்திலே அந்த பெருமதி விளங்கவில்லை? ரமலான் வருகிறது, ஒரு பொருளுக்கு 70 பருளுடைய நன்மை, ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருளுடைய நன்மை அல்லாஹ் நிறைய வழங்கப் போகிறான், சவாபிகளை அள்ளியல்ல தரப்போகிறான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 80 வருடத்தை விட 1,000 மாதங்களுடைய கூலி ஒரு இரவிலே கிடைக்க போகிறது. அந்த ரமலானை அடைந்து கொள்வோமே, அதற்கு இப்பொழுதே தயாராகுவோமே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன தயாரிப்பை மேற்கொள்ள வேண்டும், குடும்பத்தை எப்படி தயாராக்க வேண்டும், ரமலான் வந்து கொண்டிருக்கிறது, வீட்டு சூழலை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற சிந்தனையை விட்டுவிட்டு வியாபார மாதம் வருகிறது, பிசினஸ் மாதம் வருகிறது, பணம் சம்பாதிப்பதற்குரிய மாதம் வருகிறது. சிலர் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்து விட்டு பிசினஸுக்கு தயாராகிவிட்டார்கள் ரமலானை முன்னிட்டு. பெரியோர்களே, சகோதரர்களே, நேரம் வீணாக்கப்படுவதை போன்று வேறு எதுவும் வீணாக்கப்படவில்லை. ஆனால் கியாமத்திலே மனிதன் உணர்வான் நேரத்தின் பெருமதி. ஹதீஸிலே வந்திருக்கிறது, சுவருக்க வாசிக்கு கூட அங்கே கவலை தரக்கூடிய எதுவுமே இருக்க மாட்டாது ஒன்றை தவிர. உலகத்திலே சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் நேரம் கிடைத்து, அந்த நேரத்திலே சுபஹானல்லாஹ் என்று சொல்லாமல் அந்த நேரத்தை கடத்தினாரே, கழித்து விட்டாரே, அந்த நேரத்தை நினைத்து சுவர்க்கவாசியும் கவலைப்படுவார். சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு ஒரு நேரம் கிடைத்தது. அந்த சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லாமல் அந்த நேரத்தை வீணாக்கினாரே. சுவர்க்கவாசி அதை நினைத்து சுவர்க்கத்திலே கவலைப்படுவார், வேறு எந்த கவலையும் சுவர்க்கவாசிக்கு இருக்க மாட்டார். அப்படி என்றால் பல மணி நேரங்கள் படத்துக்கு முன்னால் நேரத்தை கழித்தவன், அறுத்தமில்லாத நாடகங்களை பார்ப்பதிலே பல மணி நேரங்களை ஒவ்வொரு நாளும் கழித்து முடித்தவன், அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதிலும் குறை பேசுவதிலும் ஏனைய அறுத்தமில்லாதவைகளை பேசிக் கொண்டிருப்பதிலே எத்தனையோ இரவு நேரங்களையும் பகல் காலங்களையும் வீணாக்கியவர், அல்லது போனை எடுத்துக்கொண்டு அறுத்தமில்லாத கேம்ஸ் விளையாடுவதிலே நேரங்களை கழித்து முடித்தவன், ஒரு கூட்டம் ரமலானை முன்னிட்டு பிசினஸுக்கு தயாராகிறது, இன்னமொரு சாரா ரமலானை முன்னிட்டு விளையாடுவதற்கு தயாராகிறது. ஆச்சரியம் என்னவென்றால் ரமலானுடைய இரவு காலங்கள் விளையாடுவதற்கு புதிய புதிய விளையாட்டு போட்டிகள் அறிமுகம் செய்யப்படுகிறது ரமலானை முன்னிட்டு இரவு நேரத்தில். தயவு செய்து இப்படிப்பும் இந்த ரமலானை யாரும் கேவலப்படுத்த வேண்டாம். வாலிப நண்பர்களே, ரமலானிலே அமல் செய்ய முடியாவிட்டால் தூங்கிவிடுங்கள். விளையாட்டு போட்டிகள் என்று கிரவுண்டிலும் அங்கும் இங்கும் அறிமுகம் செய்து தயவு செய்து அல்லாஹ் தந்த இபாதத்துக்கென்று வழங்கிய இந்த மாதத்தை கேவலப்படுத்த வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம். இந்த ரமலான் இப்படிப்பட்டவைகளுக்கு தான் வழங்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய நோக்கத்துக்கு மாற்றமானதை அந்நியர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டாம். சரியத்திலே மோசடி செய்தவர்களாக ஆகுவீர்கள். ரமலான் விளையாடுவதற்கு தரப்பட்ட மாதம் அல்ல. ரமலான் கேலி கூத்துகள் போடுவதற்கு தரப்பட்ட மாதம் அல்ல. ரமலான் வெறுமனை கதைத்துக் கொண்டு அடுத்தவனுடைய தூக்கத்துக்கும் இடர் விளைவித்துக் கொண்டு அடுத்தவனுக்கும் கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டு இரவெல்லாம் விழித்துக் கொண்டு ரோட்டடிகளிலும் அங்கும் இங்கும் கதைத்துக் கொண்டு திரிவதற்கு தரப்பட்ட மாதம் அல்ல. ஒன்றோ மஸ்ஜிதுக்குள் இருந்து அமல் செய்வோம், அல்லது வீட்டுக்குள் இருந்து அமல் செய்வோம், அல்லது ஓடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கி சகருக்கு எழும்புவோம், நன்மை கிடைக்கும். விளையாட்டுகளை அறிமுகம் செய்வது, புது புது விடயங்களை அறிமுகம் செய்து இந்த மாதத்தை கேவலப்படுத்தி அல்லாஹ்வுடைய பத்துவாவுக்கு யாரும் ஆளாகிவிடக் கூடாது. அதற்கு தரப்பட்ட மாதம் அல்ல. 11 மாதம் நன்றாக விளையாடி இருக்கிறோம். அசருக்கு பின்னாலும் காலை நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் தெளிவு அழகாக நல்ல மழாவது மிகவும் சிறப்பாக தளவாக மனதுக்கு விரும்பக்கூடிய முறையிலெல்லாம் விளையாடி இருக்கிறோம். ரமலானையும் அதற்கு இரவு நேரங்களை பயன்படுத்த வேண்டாம். அதற்குரிய மாதம் அல்ல, இபாதத்துக்குரிய மாதம், குர்ஆன் திலாவத்துக்குரிய மாதம், ஜிக்ரு இஸ்திக்ஃபாருக்குரிய மாதம், சதகாக்கள் நிறைய செய்வதற்குரிய மாதம், ஏழை எளிய மக்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி அவர்களின் துஆவை பெறுவதற்குரிய மாதம், இரவெல்லாம் நின்று வணங்குவதற்குரிய மாதம். ஒரு மாதத்தை பயன்படுத்தி எப்படியாவது ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம், அவனிடத்திலே கபூலியத்தை பெற்றுக் கொள்வோம். இது வாழ்க்கையின் இறுதி ரமலானாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு இப்படியே வந்துவிடுவோம். இன்னும் பல ரமலான்கள் கிடைக்கும் என்ற ஆதரவை விட்டுவிடுவோம். ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் கேட்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு ரமலான் முடியும் பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுதும் சென்ற ரமலானிலே இருந்தவர்களில் பலர் சென்று விட்டார். இன்னும் எத்தனை ரமலானை வாழ்க்கையில் சந்திப்போம் என்பது தெரியாது. இது வாழ்க்கையின் இறுதி ரமலானாக இருக்கலாம். அந்த ரமலானையும் அடைவோமா இல்லையா என்பது கேள்விக்குறி. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வரும் பொழுதே துஆ செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்து ரமலானை எட்டக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக என்று துஆவின் மூலம் இரண்டு மாதத்துக்கு முன்னால் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அடைவதற்கு தயாராக இருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்துணை ரமலான்களை அடைந்திருக்கிறேன் என்பதை முதலாவது உள்ளத்தை நோக்கி கேட்போம். சிலருடைய உள்ளங்கள் பதில் சொல்லும், 40 ரமலானை அடைந்திருக்கிறேன். அறுபது வருடத்திலே உள்ளவர், 55 வருடத்திலே உள்ளவர், குறைந்தது உலக வாழ்க்கையிலே பருவவதி அடைந்ததன் பின்னால் 40 ரமலானை அடைந்திருக்கிறார். 35 ரமலானை, 20 ரமலானை, 10 ரமலானை அடைந்திருக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்போம், இந்த ரமலான்களின் மூலம் நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொண்டேனா? இந்த ரமலான் எனக்கு கழிந்து போன ரமலான்களை நான் எவ்வாறு கழித்திருக்கிறேன்? எப்படி அந்த நேரங்களை நான் கழித்து முடித்திருக்கிறேன்? அந்த ஒவ்வொரு ரமலானிலும் எத்தனை குர்ஆன் ஓதி முடித்திருப்பேன்? குர்ஆனுக்குரிய மாதம் என்று நாம் வர்ணிக்கிறோமே, அந்த ஒவ்வொரு ரமலானிலும் இராக்காலங்களில் எத்தனை இராக்காலங்களை நான் முழுமையாக ஹயாத்தாக்கி இருக்கிறேன், அமல் செய்திருக்கிறேன்? அந்த ரமலானுடைய மாதங்களிலாவது தன்மையில் அமர்ந்து நான் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்ததுண்டா? எங்களை நோக்கி நாங்களே கேட்போம். அந்த ஒவ்வொரு ரமலானிலும் எவ்வளவு சதக்காக்கள் நற்காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறேன், அல்லது ஃபர்லான தொழுகையை அவ்வள் தக்பீரில் இமாம் ஜமாத்துடன் தொழுவதிலாவது நான் அந்த ரமலான்களில் கவனம் செலுத்தினேனா? அல்லது ஏனைய காலங்களை போன்றுதான் கழிந்த ரமலான்களை கழித்து முடித்தேனா? எங்களை நோக்கி நாங்களே கேள்வி கேட்போம். உள்ளம் பதிவு சொல்லுகிறதே, அல்ஹம்துலில்லா, வாழ்க்கையில் அதிகமான ரமலான்களில் இத்தனை குர்ஆன் முடித்திருக்கிறேன், சஹஜத் வித்ருடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுதிருக்கிறேன், தராவீஹ் போன்ற வணக்கங்களை அழகாக செய்திருக்கிறேன், நிறைய இஸ்திகஃபார்கள் ஜிக்ருகள் சொல்லி இருக்கிறேன், சதகாக்கள் நிறைய சொல்லி செய்திருக்கிறேன். உள்ளம் பதில் சொல்லுகிறதா? அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், இந்த ரமலானை அதைவிட கூடுதலாக நிறைவேற்றிக் கொள்வோம், இது இறுதி ரமலானாக இருக்கலாம் என்ற உணர்விலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் வந்த அந்த ரமலானுடைய வருடத்திலே வலமையாக ஒரு முறை ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடன் குர்ஆனை மீட்டுவார்கள். இறுதி ரமலானிலே 2 முறை அந்த குர்ஆனை திரும்ப திரும்ப மீட்டினார். அது ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டிருந்தது, இது இறுதி ரமலான் என்பது. எங்களுக்கு தெரியாது, இது இறுதி ரமலானாக இருக்கலாம் என்ற உணர்வுடன் ஒரு கபூலியத்துடைய ரமலான் கிடைத்தால் போதும் சுவர்க்கத்தை அடைவதற்கு இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையிலே ஒரு ரமலான் கபூலியத்துடைய ஒரு ரமலான் கிடைத்தால் போதும் சுவர்க்கத்தை அடையலாம். வாழ்க்கையிலே ஒரு கபூலியத்துடைய ஹஜ்ஜை அடைந்தால் போதும் சுவர்க்கத்தை அடையலாம். வாழ்க்கையிலே ஒரு லைலத்துல் கதருடைய இரவை அடைந்தால் போதும் கபூலியத்தை அடைகிறார். ஆனால் கபூலியத்து கிடைத்து விட்டதா இல்லையா என்பது தெரிய வரும் ரூஹ் பிரியும் பொழுது. இதனால்தான் காபத்துல்லாவை கட்டி முடிந்ததன் பின்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதலாவது துஆ என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், காபாவை கட்டிவிட்டோம், உனக்காக வேண்டி கட்டினோம், ஆனால் இந்த காபாவை கட்டியதற்கும் உரிய கபூலியத் உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு தேவை, எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நல்லோர்கள் சஹாபாக்கள் சொல்லி சொல்லி அழுவார்கள், வாழ்க்கையிலே பல வருடங்கள் தொழுத தொழுகையிலே ஒரு தொழுகையாவது அல்லாஹ் கபூல் செய்து விட்டார் என்று உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நிம்மதியாக வாழ முடியுமே. அது ஒவ்வொருவருடைய அழுகையை வைத்து, அவருடைய அந்த ஆசையை வைத்து, இபாதத்திலே உள்ள அவருடைய போட்டியை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்ய போகிறார். யாருக்கும் முடியாது என்பது அல்ல, எந்த துறையில் உள்ளவர்களுக்கும், எந்த அடிப்படையில் உள்ளவர்களுக்கும், எந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் முடியாத காரியம் அல்ல. இபாதத்திலே அமலிலே தன்னுடைய வாழ்க்கை ஏற்படுத்திக் கொள்வது, குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே. இந்தியாவிலே சஹாரம்பூரிலே நான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பஜார் பகுதியிலே ஒரு சில்லறை கடை வியாபாரி, இது ரமலான் அல்லாத காலத்தில், அவரை எப்பொழுது பார்த்தாலும் கடையிலே இருப்பார், குர்ஆனும் ஓதிக்கொண்டிருப்பார். அவருடைய மேசையில் குர்ஆன் இருக்கும். ஒரு நாள் அவரிடம் போய் தனிப்பட்ட முறையிலே பேசிக் கொண்டிருந்து விட்டு கேட்டேன், நீங்கள் குர்ஆன் ஓதுகிறீர்கள், நான் அடிக்கடி கவனிக்கிறேன், எப்படி நீங்கள் இந்த கடையில் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுகிறீர்கள்? அதற்கு எப்படி நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள், எவ்வளவு ஒரு நாளைக்கு ஓதுகிறீர்கள்? அந்த சாதாரணமான மனிதர் சொல்லுகிறார், நான் கடைக்கு வரும் பொழுதே உலுவுடன் கடைக்கு வருகிறேன், மக்கள் வராத நேரத்தில் குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பிக்கிறேன், யாரும் சாமான் வாங்குவதற்கு வந்தால் குர்ஆனை முடித்து மூடிவிட்டு அவருடைய வேலையை முடிப்பேன், சென்றதன் பின்னால் குர்ஆன் ஓதுவேன். இப்படி அதிகமாக ஒரு 5 ஜுது குர்ஆன் நான் சாதாரணமாக ஓதிவிடுவேன். ரமலான் அல்லாத காலத்தில் அந்த சாதாரணமான ஒரு சில்லறை கடை வியாபாரி சொல்லக்கூடிய பதிலே முடியும் என்றால் முடியும். ஒருவருக்கு தேட்டம் வரும் பொழுது அல்லாஹ் அப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். எந்த நிலையில் உள்ளவருக்கும் ஏன் நாவை ஜிக்ருக்கு படக்க முடியாது? நாவு அது என்ன உடம்பால் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாவை ஜிக்ரிலே திளைக்க வைக்கலாம் ஒருவர் உறுதி எடுத்தார். ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லுகிறேன். அல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ற அந்த கிதாபிலே எழுதியிருக்கிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை மிக முக்கியமான ஒரு முஹத்தீஸ், எல்லோருக்கும் தெரியும். 30,000 மேற்பட்ட ஹதீஸ்களை உள்ளடக்கிய முஸ்னத் அஹ்மத் என்ற அந்த கிரந்தத்தை எழுதியவர்கள் அவர்கள். ஹம்பலி மதுஹபுடைய இமாம் என்று நாம் எல்லோரும் விளங்கி இருக்கிறோம். இந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அந்த காலத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு மாமனிதர், அந்த பகுதிகளில் பிரபலியமாகவும் இருந்தார். இவர் ஒரு நாள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார். அந்த பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுதே அந்த காலத்தினுடைய வாகனம் அல்லது நடையிலே போய் இரவு நேரமாகிவிட்டது. இஷாவுடைய நேரம் அந்த பக்கத்து ஊர் அல்லது கொஞ்சம் தூரம் சென்றதன் பின்னால் கிடைத்த ஒரு ஊரிலே ஒரு பள்ளிவாயல், அந்த மஸ்ஜிதிலே நுழைந்து இஷாவை தொழுதுவிட்டு எல்லோரும் சென்றதன் பின்னால் இன்று இரவாகிவிட்டது, இதற்கு பின்னால் பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது, மஸ்ஜிதிலே ஒரு ஓரத்திலே விரிப்பை விரித்து தூங்கிவிட்டு காலையில் எழுந்து செல்லுவோம் என்ற நோக்கத்திலே விரிப்பை விரித்து தூங்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழிந்ததே மஸ்ஜிதுடைய முஅஸ்ஸின் வந்தார். கதவு ஜன்னல்களை அடைத்துவிட்டு யாரோ ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியாது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்று. அவர் சொன்னார், பள்ளியுடைய சட்டம் யாருக்கும் இரவு மத்தியிலே தங்க முடியாது, தயவு செய்து வெளியே சென்று விடுங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அங்கே அவர் சட்டம் பேசவில்லை, அல்லாஹுடைய மாளிகையில் எப்படி யாருக்கு தடுக்கலாம், ஊருடைய சட்டமா மதித்து அவர்கள் வெளியே சென்றார்கள். வெளியிலே சென்று மஸ்ஜிதுடைய அந்த திண்ணையின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் வெளியிலே வந்து கதவை மூடிவிட்டு பள்ளி பக்கத்திலே யாரும் இருக்கக்கூடாது என்று தள்ளிவிட்டார். அவர் கீழே வந்து விழுந்து விட்டார். இவருக்கு தெரியாது இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு. அந்த பகுதியிலே மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு பேக்கரி கடை இருந்தது. அவர் மாவு பிணைந்து கொண்டிருக்கிறார், இரவு கடையாக இருக்கலாம். இதனை அவதானித்துக் கொண்டிருந்துவிட்டு அந்த மனிதர் வேகமாக வந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பலை அழைத்து சென்று அவருடைய கடையிலே உட்கார வைத்து அனைத்தையும் கேட்டுவிட்டு விசாரித்துவிட்டு இன்று இரவு நீங்கள் சாப்பிட்டு விட்டு எங்களிடத்திலே தங்கிக் கொள்ளுங்கள், நாளை காலை உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொடுத்தார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஓத வேண்டியவைகளை ஓதிவிட்டு உறங்குவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் அந்த மனிதரை கவனித்தார், இரவு நேரம் அவர் மாவு பிணைந்து கொண்டிருக்கிறார், ஒரு பேக்கரிக்காரர், இவருடைய இரண்டு உதடுகளும் அசைந்து கொண்டிருக்கிறது, உசும்பிக் கொண்டிருக்கிறது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், என்ன நீங்கள் மொழிந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் என்னுடைய நாவை ஒரு திக்ரின் மீது பழக்கி இருக்கிறேன், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது மிகவும் பெருமதியான ஒரு வார்த்தை. சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தான் கஃபீஃபத்தான் அலல் லிஸான் ثقيلتان في الميزان حبيبتان الى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, நாவுக்கு இலகுவான இரண்டு வார்த்தைகள், அல்லாஹுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹுடைய முஹப்பத்தை அவசரமாக ஏற்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகள், மீசானிலும் மிகவும் கனமான இரண்டு வார்த்தைகள், சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். எல்லோருக்கும் முடியலாம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு நாளைக்கு ஒருவர் 100 முறை சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் என்று சொல்லிவிட்டு மரணித்தால் அன்று மஹ்ஷருடைய மைதானத்திலே அவரை விட நிறைய சொத்துக்காரராக வேறு யாரும் வரமாட்டார்கள். அதை விட கூடுதலாக செய்தவரை தவிர மறுமையுடைய மிகப்பெரிய சொத்துக்காரர் இதனை 100 முறை ஓதக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் போகும். அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய நாவை பழக்கி இருக்கிறேன் இந்த வார்த்தையை ஓதுவதற்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தையினுடைய பெருமதியை விளங்கியவர்கள் உடனடியாக அடுத்த கேள்வி கேட்டார்கள், அப்படி என்றால் இதனை நீ சொல்லுவதில் உனக்கு களைப்பு உண்டாகுவதில்லையா? இல்லை, நான் நாக்கை பழக்கிவிட்டேன், அதை சொல்லாமல் இருப்பதுதான் எனக்கு வருத்தம். அப்படி என்றால் நீ இந்த வார்த்தையை நிறைய சொல்லுவதாக இருந்தால் இதன் மூலம் நிறைய பலாபலங்களை கண்டிருப்பாயே. அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லா, இந்த வார்த்தையை நான் எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து இன்று வரையிலே அல்லாஹ் வீரத்திலே எதையெல்லாம் கேட்டிருக்கிறேனோ அவைகள் எதுவும் எனக்கு தவறி போகவில்லை, அனைத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு கவலை ஒன்றை தவிர. அது என்ன? அவர் சொல்லுகிறார், இல்லை எனக்கு ஒரு ஆசை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதிகளிலே ஒரு இமாம் இருக்கிறார், ஒரு அறிஞர் இருக்கிறார், மார்க்க அறிஞர் அஹ்மத் இப்னு ஹம்பல், எனக்கு ஒரு ஆசை, நான் அவரை கவனித்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய துஆவை மௌத்துக்கு முன்னால் அடைந்து கொள்ள வேண்டும், ஆனால் அது மாத்திரம் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கண்ணீர் வடித்தார், அழுதுவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய இந்த துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தார் என்றால், நான் இரவு தூங்குவதற்கு வந்தது அவனுடைய வீட்டுக்குள், அவனுடைய மாளிகைக்குள்ளே தங்க வந்தேன், உன்னுடைய துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்திருக்கிறார் என்றால், அவனுடைய வீட்டிலிருந்து என்னை விரட்டி உன்னிடத்திலே வீசி இருக்கிறான், நீ இன்று என்னுடைய அடியானாகிய இவரிடத்தில் தான் போய் தங்க வேண்டும். அவருக்கு பல துஆக்களை செய்துவிட்டு சென்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, பேக்கரியில் இருந்து கொண்டு ஜிக்ரிலே நாவை திளைத்து வைத்திருக்கிறாரா இல்லையா? ஏன் திரீவிலில் அமர்ந்து கொண்டு ஹயர் ஓடாத நேரத்திலே ஜிக்ரிலே இருக்க முடியாது? ஏன் ஒபீஸிலே உட்கார்ந்து கொண்டு ஜிக்ரை முடிக்க முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, குர்ஆனை படிக்க முடியாது, குர்ஆனை விளங்க முடியாது, தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசித்தாவது ஓரளவு குர்ஆனை விளங்குவோமே, குர்ஆனுக்குரிய மாதம் வருகிறது, குர்ஆனுக்கு எங்களை ஒதுக்கி விடுவோம். நல்லோர்கள் சாலிஹுங்கள் எந்த அளவுக்கு என்றால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கிரந்தத்தை எழுதுவதிலும் படித்து கொடுப்பதிலும் ஈடுபட்டவர்கள் ரமலானுடைய மாதம் வரும் பொழுது ஏனைய கிதாபுகளை கூட வாசிக்க மாட்டார்கள், ஏனைய மார்க்க நூல்களை கூட படிக்க மாட்டார்கள். இது குர்ஆனு மாதம் என்று சொல்லிவிட்டு தன்னை முழுமையாக குர்ஆனுக்கே அமர்த்தி விடுவார். அந்த மாதத்தில் ஒருமுறை கூட குர்ஆனை பிறட்டாதவன் எப்படிப்பட்ட மூதேவியாக இருப்பான்? நஊது பில்லாஹி மின் ஜாலிக், சும்மா நஊது பில்லாஹி மின் ஜாலிக். இந்த கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மாதத்தை அடைந்தும் சரமான தொழுகையை கலாவாக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட மகரூமுடையவனாக இருப்பார்? யோசிப்போம், எங்களை நாங்களே வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை கடத்தியிருப்போம், கழித்திருப்போம், பாவங்களிலும் கலந்திருக்கலாம். இந்த ரமலானிலும் பதம் பார்க்கக்கூடியவன், இந்த ரமலானிலும் ஹரத்திலே ஈடுபடக்கூடியவன், இந்த ரமலானிலும் போரை பொருட்களை பாதிக்கக்கூடியவன், இந்த ரமலானிலும் சிகரெட் குடிக்கக்கூடியவர், இந்த ரமலானிலும் பீடி அடிக்கக்கூடியவர், இந்த ரமலானிலும் கரம் விளையாடக்கூடியவன், இந்த ரமலானிலும் தான் இருக்கக்கூடியவன், இந்த ரமலானிலும் தேவையற்ற ஹராமான தொடர்புகளிலே ஈடுபடக்கூடியவன், இந்த ரமலானிலும் அந்நிய பெண்ணுடன் ஹராமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு தவறாக
ஹராமாக பேசக்கூடியவன், ஹராமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவன், எப்படிப்பட்ட பாவிகள், மஹ்ரூமானவர்கள், தங்களுடைய இந்த பெருமதியான வாழ்க்கையை மண்ணாக்கிவிடக்கூடாது. ரஹ்மத்துகள் இறக்கி வைக்கப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய அருள் சொரியப்படக்கூடிய மாதம், யாரும் அந்த ரஹ்மத்தில் இருந்து நீங்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு தந்தையும் மனைவியையும் இந்த மாதத்திலே பாதுகாப்போம், குழந்தைகளையும் பாதுகாப்போம், அவர்களுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த ரமலானை முறையாக கழிக்கட்டும். கிடைக்குமா கிடைக்காதா திரும்பவும் ஒரு முறை சந்தேகம் கேள்விக்குறி. பெரியோர்களே சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய தரப்போகின்ற இந்த ரமலானை இப்பொழுது நிரந்திய அல்லாஹ்விடத்திலே கேட்போம். முழுமையாக முறையாக அந்த நேரங்களை பயன்படுத்துவோம். நிறைய சதகாக்கள் தான தர்மங்களிலே ஈடுபடுவோம். ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை அந்த மாதத்திலே உணர்வோம். இரவு தொழுகைகள் நிறைய இராக்காலங்களை இபாதத்துக்கென்றே ஒதுக்குவோம், சம்பாதிக்க வேண்டும். பகல் காலங்களை சம்பாதிப்பதற்கு ஒதுக்கினாலும் கூட குறைந்தது இந்த மாதத்திலாவது மகரிபுடைய நேரத்திலிருந்து இபாதத்துக்கு ஒதுக்குவோம். இரவு நேரமும் இந்த மாதத்திலும் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் பிசினஸுக்கும் என்று இல்லாமல் அல்லாஹ் அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே பல பரக்கத்துகளை செய்வான் உறுதியுடன் நாம் செய்து பார்க்கும்போது. காலை நேரங்களை சம்பாதிப்பதற்கு கொடுத்தாலும் கூட இரவு நேரங்களை இப்பொழுதே நாம் தயாராக்கி ஒரு மனிதன் நினைத்தால் தன்னுடைய வலமையை மாற்றிக்கொள்ளலாம். ரமலான் அதற்கு மிகப்பெரிய பாடம். வலமையிலே காலையிலே 9 மணிக்கும் 8 மணிக்கும் சாப்பிடக்கூடிய நாம் ஒரு முயற்சி செய்வதனால் 4 மணிக்கு சாப்பிடுகிறோமா இல்லையா? 5 மணிக்கு எழும்பக்கூடியவர்கள் 3.5 மணிக்கு எழும்பி விடுகிறார்களா இல்லையா? 100க்கு 98.9%. பகல் சாப்பாடுடைய தர்த்தீபை மாற்றி நாம் கொஞ்சம் பிற்படுத்தி அதனை இரவைக்கு ஆக்கிக் கொள்கிறோமா? வலமையில் சாப்பிடாத நேரத்திலே சாப்பிடுகிறோம், வலமையிலே குடிக்காத நேரத்திலே குடிக்கிறோம், வலமையிலே தொழிலுக்கு செல்லாத நேரத்திலே தொழிலுக்கு செல்லுகிறோம். வலமையை மனிதன் நினைத்தால் மாற்றி தனக்கு ஒரு முறையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எந்த காரியத்திலும். அதற்கு ரமலான் மிகப்பெரிய பாடம். அந்த அடிப்படையிலே தொழிலுடைய நேரத்தை குறைத்து இபாதத்துக்கு நேரத்தை கூட்டுவோம். அல்லாஹ் குறுகிய நேரத்தில் நிச்சயமாக பரக்கத்து செய்வான், சந்தேகமில்லை. பாவங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்போம். இஸ்திகஃபார் குறைந்தது 100 முறையாவது இஸ்திகஃபார் செய்யும் வலமை வாழ்க்கையில இருக்க வேண்டும். தஹஜ்ஜத் வித்ருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்அத் பேணுதலாக தொழுது வந்திருக்கிறார்கள். நாம் அதனை ரமலானில் மாத்திரமாவது நிறைவேற்றுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் ரமலான் அல்லாத காலத்திலும் பேணுதலாக தொழுது வந்த அந்த 11 ரக்அத் வித்ரும் தஹஜ்ஜுதும் ரமலானில் மாத்திரமாக தொழுவதற்கு முயற்சி செய்வோம். தராவீஹுடைய 20 ரக்அத்தையும் பேணுதலாக தொழுவதற்கு முயற்சிப்போம். நிறைய குர்ஆனை ஓதுவோம். மனைவியுடைய குர்ஆனை கவனிப்போம், குழந்தைகளுடைய குர்ஆனை கவனிப்போம். மகனை பார்த்து சொல்ல வேண்டும், மகளை பார்த்து சொல்ல வேண்டும், நீ குர்ஆனை ஓது, நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு சூழலை வீட்டுக்குள்ளே உருவாக்குவோம். இது ஒரு புதிய ஒரு வித்தியாசமான கழிந்த ரமலான்களை விட ஒரு உயர்ந்த ரமலானாக இந்த ரமலானை கழிப்பதற்கு நாம் உறுதி எடுப்போம். அதே நேரத்திலே கஷ்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரிலும் ஒவ்வொரு வருடமும் செய்யப்படுகிறது ரமலானின் ஆரம்பத்திலே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது எங்களால் ஏந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற பெயரிலே அவர்களுக்கு பல உதவிகள் செய்யப்படுகிறது. ரகசியமாகவும் பல தனவந்தர்கள் நிறைவேற்றுகிறார். இப்படிப்பட்ட நற்காரியங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளும். நாம் சில குடும்பங்களை பார்த்தால் அவர்களுடைய இஃப்தாரும் வித்தியாசமானது. இஃப்தாருடைய நேரத்திலும் பல வகை வகையான உணவுகள், பல வர்ணங்களில் வகை வகையான ட்ரிங்க்ஸுகள், இன்னும் வகை வகையான சாப்பாடுகள். சஹருடைய நேரம் அப்படி. அதே நேரத்திலே எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ரமலானிலே மஸ்ஜிதில் வழங்கப்படக்கூடிய கஞ்சியும் இல்லை என்றால் அவர்களுக்கு வேறொன்றும் கிடையாது. சஹருடைய நேரத்தில் ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விட்டு நோன்பு பிடிக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அந்த தந்தைக்கு ரமலானுடைய ஆரம்பம் வரும் பொழுதே கவலை என்னவென்றால், குழந்தைகளுக்கு பெருநாளுக்கு உடுப்பு வாங்க வேண்டுமே, என்ன செய்யலாம் என்ற கவலை ரமலானுடைய பிறை காணும் பொழுது அவருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. முழு ரமலானிலும் செலவழிக்க வேண்டுமே, அதற்கு என்ன வழி? அவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு கவலையையும் சேர்ந்துதான் பிறை பார்க்கும் பொழுது சுமந்து கொள்ளுகிறது. அந்த கவலையுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி அந்த ஏழை எளிய மக்களுடைய துஆவின் மூலம் சுவர்க்கத்தை அடைவோம். ஒரே ஒரு இந்த தலைப்புக்கு பொருத்தமில்லை என்றாலும் பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி சொல்லி முடிக்கிறேன். இத்தனையோ சில ஏழை குடும்பங்களில் உள்ள பெண்கள் அவர்களுடைய பொருளாதார பிரச்சனையும் அவர்களின் சில பாவங்களுக்கு காரணம். சமீபத்திலே கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள். ஒரு ஊரிலே ஒரு பெண்ணை பற்றி செய்தி வந்தது, அவள் விபச்சாரத்திலே ஈடுபடுகிறாள், ஒருவருடன் தவறான செயலிலே ஈடுபடுகிறார். ஊருக்கு கேள்விப்பட்டது, நிர்வாகமும் முக்கியஸ்தர்களும் வந்தார்கள், அவளை விசாரித்து நடவடிக்கை எடுப்போம். அவரிடத்திலே போய் இந்த குற்றங்களை சுட்டிக்காட்டி நீ ஊரை கேவலப்படுத்துகிறாய், அவமானப்படுத்துகிறாய் என்றெல்லாம் சொல்லி அவளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வந்த பொழுது அந்த பெண் பேசுகிறார், நான் பாவிதான், பாவத்திலே ஈடுபட்டவள் தான், ஆனால் நான் சொல்லுவதையும் கொஞ்சம் கேளுங்கள், அதற்கு பின்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் திருமணம் முடித்து எனக்கு இரண்டு குழந்தைகள், ஆனால் எனக்கு வந்த கணவன் கெட்டவன், போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கும், என்னையோ குழந்தைகளை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது, ஓரிரு மாதங்களுக்கு இடையிலே வீட்டுக்கு வந்து உள்ளதையும் சுருட்டிக் கொண்டு செல்வானே தவிர எங்களுக்கு எதையும் வழங்க மாட்டான், அப்படி கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த ஊரிலே உள்ள யாரும் அதனை கவனிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. பக்கத்து ஊரிலே உள்ள ஒரு நல்ல மனிதர் இதனை உணர்ந்து எங்களுக்கு செலவழிக்கிறார், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தேவையான பொருட்களை வழங்குகிறார். அவருடைய ஆசைக்கு நான் எப்படி இணங்காமல் இருக்கலாம், நன்றி இல்லாதவளாக நடக்கலாமா? அந்த பெண் கேட்டபடி இப்படியெல்லாம் உதவி செய்யும் பொழுதே நான் எப்படி நன்றி கெட்ட ஒரு பெண்ணாக நடந்து கொள்ளலாம்? அவன் உதவி செய்துவிட்டு ஒரு பாவத்தை எதிர்பார்க்கிறார், ஆனால் இவர் எப்படி நினைக்கிறார், எனக்கு உதவி செய்கிறானே, இவருடைய பொருளாதார பிரச்சனை அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ குடும்பங்களில் உள்ள சில பெண்களுடைய பாவத்துக்கு இதுவும் காரணம். ஒரு பெண் நகை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு வருகிறார், லோன் அங்கே ஈடு வைத்து லோன் எடுக்கிறார். இதனை பார்த்துக் கொண்டிருந்த பள்ளி தலைவரோ அல்லது நிர்வாகத்தில் ஒருவரோ எங்கே ஒரு ஊரில் உடனடியாக ஊருக்கு கால் பண்ணி அடுத்த கிழமை ஜுமா யார், அந்த ஹலரத்துடைய போன் நம்பரை எடுத்து அடுத்த கிழமை இந்த வட்டியை பற்றி பேங்கிலே லஞ்சம் எடுப்பது அதாவது ஈடு வைத்து லோன் எடுப்பதை பற்றி எல்லாம் கிழிக்க வேண்டும், கலத்த வேண்டும், சூல் பறக்க கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லி ஹுஸ்பாவையும் காரசாரமாக அந்த ஹலர தோதி முடித்து விட்டார். பாவம் தான் தடுக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுக்கு அது கேள்விப்பட்டு அந்த பெண் அழுது நிர்வாகத்திலே வந்து பேசுகிறார், என்னுடைய கணவன் ஒரு வாரம் நோயாளி, சரியான தொழில் கிடையாது, குழந்தைகளுக்கு காய்ச்சல் சுகம் இல்லை, கையிலே பணம் கிடையாது, பல மனிதர்களிடம் போய் கடன் கேட்டேன், யாரும் எங்களுக்கு கடன் தருவதில்லை, ஏன் நாம் திருப்பி கொடுக்க மாட்டோம் என்ற அச்சத்தில் அப்படிப்பட்ட ஏழைகள் முடியாத பட்சத்திலே இருந்த மாலையை கொண்டு போய் வைத்து நான் லோன் எடுத்தேன், இதற்குத்தான் என்னை இப்படி கேவலப்படுத்தினீர்களா? இப்படியும் குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வசதி உடையவர்களுடைய பொறுப்பு அந்த குடும்பங்களை தேடி அவர்களுடைய கண்களை துடைப்பது, உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவது. நானும் குடும்பமும் ரமவானிலே சந்தோஷமாக திண்டு உடுத்து சந்தோஷமாக இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் வசதி இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் தன்னுடைய அதை வேறு பக்கம் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மோசடி செய்கிறார்கள். எப்படி? வட்டியையும் ஹராத்தையும் சம்பாதித்து அந்த மனைவிக்கும் மகளுக்கும் நோன்பு திறக்க வைப்பதும் சஹர் சாப்பிட வைப்பதும் ஹராத்தினால். இப்படியும் அநியாயம் செய்யக்கூடாது. சிறந்த மாதத்திலே மனைவியும் குழந்தைகளும் நிர்பந்தமாக இந்த கணவன் சம்பாதிக்கக்கூடிய ஹராமான உணவினால் தான் அவள் நோன்பு திறக்கிறான், அவள் சஹர் சாப்பிடுகிறாள், பாவம் அந்த பெண் துஆ செய்கிறாள், குர்ஆன் ஓதுகிறாள், ஆனால் நோன்பை திறப்பதும் சஹர் சாப்பிடுவதும் ஹராத்தினால் கணவனுடைய அந்த முசீபத்தும் தருத்தியமும். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது வரக்கூடிய ரமலானை முறையாக கழிப்போம், சிறப்பாக கழிப்போம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அந்த ரமலானை அடைந்து, அந்த ரமலானுடைய கபூலியத்தையும் அடைந்த கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், வீணாக்கி விட்டோம் யா அல்லாஹ், முறையாக பயன்படுத்தவில்லை யா அல்லாஹ். இந்த ரமலான் ஐயாவது முறையாக பயன்படுத்தி உண்மையான உன்னுடைய கபூலியத்தையும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொண்ட கூட்டங்களாக, குடும்பங்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.